நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி
ஆதி
காலத்திலே தில்லையில்
திருமூலர்
திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர்
ராமதேவர்
அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர்
கோயாரூர்
சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனெருமை காக்கவே சமாதியிற் சேந்தனெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய வழமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் நாளாக அமைகின்றது. ஆகவே பாபாஜியின் அருளினாலும் திருவருளினாலும் இந்த சத்சங்கத்தை இன்று தொடங்குவோம். எப்பவும் நாங்கள் இந்த சத்சங்கத்தை பார்க்கும்போது பழைய வகுப்பில் நாங்கள் படித்ததை மீளாய்வு செய்து பார்ப்பது வழக்கம். அது உங்களுக்கும் மிகவும் நன்றாக இருக்கும், ஒரு ரீஃப்ரெஷர் என்று சொல்லலாம். ஆகவே அதை சுருக்கமாக பார்த்து இன்றைய புதிய விடயங்களுக்குள் செல்வோம். இந்த 36 தத்துவங்களும் இறைவன் எங்களுக்காக படைத்திருக்கின்றார். என்னத்திற்காக என்றால் நாங்கள் ஆணவ மலப்பிடியிலிருந்து விடுபடுவதற்கு. அது விடுபடுவது என்றால் என்ன சொல்லென்றால் அறிவு திறன் பெறுவதற்கு. நாங்கள் அறிவு மயக்கத்தில் ஆணவத்துடன் கற்றென்று இருக்கின்றோம். அந்த அறிவுத்திறனை கொடுப்பதற்காக அவர் இந்த 36 தத்துவங்களையும் உலகில் படைக்கின்றார். தனு கரண புவன போகங்களாக இந்த 36 தத்துவங்களையும் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து இறுதியில் திருவடியில் சேருவதற்கு இறைவன் தன்னால் முடிந்த இந்த செயல்முறை திட்டத்தை வகுத்திருக்கின்றார். இது அவர் 3 பகுதிகளாக பிரித்து வகுத்து நடத்தி வருகின்றார். அதாவது முதலாவது பகுதி சிவ தத்துவமாகவும் 5 தத்துவங்கள், ரெண்டாவது பகுதி வித்யா தத்துவமாகவும் 7 தத்துவங்கள், மூன்றாவது பகுதி ஆன்ம தத்துவமாக 24 தத்துவங்களுமாக மொத்தமாக 36 தத்துவங்கள். அதாவது 36 கருவிகளை இந்த உயிர்கள் ஆன்மாக்களுக்கு தந்து எங்களை இந்த ஆணவப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார், நடத்தி கொண்டிருக்கின்றார். இவற்றில் நாங்கள் பார்க்கும்போது சைவ சித்தாந்த முறைப்படி இவற்றை நாங்கள் பழகுவதற்கு அறிவதற்கு செயல்படுத்துவதற்கு கீழிருந்து மேலே பார்த்து கொண்டும் முறையை போகும் முறையைத்தான் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் கொடுக்கின்றார்கள். அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் நாங்கள் இந்த 3 தத்துவங்களையும் மேலிருந்து கீழாக இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து அந்த தடத்த நிலையிலிருந்து இந்த மாயா சக்தியை பாவித்து இந்த மாயா சக்தியை தடத்த நிலையிலிருந்து பாவித்து அதிலிருந்து இந்த தனு கரண புவன போகங்களை உருவாக்கி எங்களை இந்த ஆணவப்பிடியிலிருந்து விடுவிப்பதே அவருடைய செயல் திட்டம். ஆகவே நாங்கள் இந்த முறைகளை பார்க்கும்போது இந்த சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம் என்று 3 முறைகள் மேலிருந்து கீழாக இருந்தாலும் எங்களுடைய பயிற்சி முறை சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன முறைப்படி கீழிருந்து மேல். அதாவது ஆன்ம தத்துவத்திலிருந்து தான் பேந்து வித்யா தத்துவத்தை பார்த்து இறுதியாக சிவ தத்துவத்தை திருவடியை அடையும் நிலையை பார்க்கப் போகின்றோம். ஆகவே நாங்கள் இப்போது ஆன்ம தத்துவத்தில் அடிப்படை கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள் இருக்கின்றன. அவற்றில் நாங்கள் பஞ்சபூதங்களிலிருந்து எங்களுடைய அடிப்படை கருத்துக்களை பார்க்க தொடங்கினோம். பஞ்சபூதங்கள் 5 தன்மாத்திரைகள் 5 சென்றோம். அதற்குரிய காரணம், பஞ்சபூதங்கள் தூலமாக இருக்கின்றது. பஞ்சபூதங்களின் சூட்சும நிலைதான் தன்மாத்திரை. ஆகவே தன்மாத்திரையை 2வதாக பார்த்தோம். அதன் பிறகு கர்மேந்திரியங்கள் 5 பார்த்தோம். அது செயற்கருவிகளாக பயன்படுகின்றது எங்களுடைய உடலில். அதற்குப் பிறகு அதுக்கு மேலாக ஞானேந்திரியங்கள் 5 பார்த்தோம். அது அறிகருவிகளாக செயல்படுகின்றது. ஆகவே இந்த 20 நாங்கள் முதல் 2 பார்த்து அடுத்த 4 இருக்கின்ற அந்தர்கரணங்கள் மிகவும் முக்கியமான விடயங்களை கடைசி வகுப்பில் கூட நேரம் சிந்தித்தோம். அந்த சிந்திப்பில் இந்த 4 அகக்கருவிகளும் செயல்முறை அறையில் இருக்கும் கருவிகள் என்று, ப்ராசஸிங் யூனிட் என்று ஒரு பெயரும் கொடுத்து பார்த்தோம். ஏனென்றால் வெளிக்கருவிகள் முழுக்க விடயங்களை எடுத்தாலும் உள்கருவிகள் தான் அதை எடுத்து தொழிற்படுத்துகின்றது எங்களுடைய ஆன்மாவுடன் கொடுப்பதற்கு என்பதை பார்த்தோம். அதனால் தான் அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எப்படி தொழிற்படுகின்றது உள்ளே என்பதையும் விரிவாக பார்த்தோம். அதன் சுருக்கம், ஒளிக்கருவிகளிலிருந்து அறிகருவிகள், அறியக்கூடிய கருவிகளிலிருந்து வரும் விடயங்களை மனம் பற்றி ஆன்மாக்கு கொடுக்கின்றது. அது நேரடியாக கொடுக்காது. மனம் பற்றியவுடன் அகங்காரம் அதை எழுச்சி பெறச் செய்யும், விரும்பினால் மாத்திரம். அது எழுச்சி பெற்றால் அது சித்தத்திடம் போகும். சித்தம் அதை எடுத்து ஆராய்ந்து பழைய தகவல்களை, அதை பற்றிய பழைய தகவல்களை புத்திக்கு கொடுக்கும். புத்தி மனதிலிருந்து வந்ததை எடுக்கும். இரண்டையும் சரிபார்த்து ஒரு கடைசி முடிவை ஆன்மாவிடம் கொடுக்கும். இதுதான் அந்த ப்ராசஸிங் யூனிட் செய்யும் வேலை என்பதையும் பார்த்து விட்டோம். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் பார்த்தபோது இதில் 4 காட்சி நிலைகள் இருக்கென்று கடைசி வகுப்பு முடிவில் அதை கொண்டு முடித்தேன். அந்த 4 காட்சி நிலைகள் என்பது இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் காட்சி நிலைகளை, முதலாவது காட்சி, அதை நாங்கள் எப்படி அதை சொன்னோம் என்றால், முதலாவது காட்சியை வாயில் காட்சி என்று சொன்னோம். அந்த வாயில் காட்சி என்பது என்னவென்றால், அறிகருவியான பொறிகளால் உங்களுக்கு 5 பொறிகளாலும் கிடைக்கும் காட்சியை சைவ சித்தாந்தத்தில் வாயில் காட்சி என்று சொல்கின்றார்கள். இந்த காட்சி எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒன்று. ஏனென்றால் இந்த கருவிகள் எல்லாம் பொறிகளாக இருக்கின்றன, மறந்து விடாதீர்கள். அதுக்கு ப்ராசஸ் டைம் இல்லை. அது உள்கருவிகளுக்கு வந்த பிறகுதான் அதன் தொழிற்பாடுகள், அதில் இருந்து வந்ததன் தொழிற்பாடுகள் தொடங்குகின்றன. ஆகவே அதை வாயில் கருவி என்று கூறுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கின்றது? எந்த விடயத்தை நீங்கள் கருவிகளால் பார்த்தாலும் அது உடனடியாக அந்த மனதினால் பற்றப்படுகின்றது. அப்போது மனம் அந்த பற்றிய தகவலை ஒரு விரைவாக தனக்குள்ளேயே ஒரு ப்ராசஸ் பண்ணுகின்றது. அந்த நிலையை கூறுவார்கள், தன் அந்த விலையை மானத காட்சி என்று சொல்லுவார்கள். 2வது காட்சியாக மானத காட்சி என்ற சொல்லின் பெயர், அந்த சொல்லின் விளக்கம், மனதினால் எடுக்கப்படும் நிகழ்வு. அந்த நிகழ்வு மனதினால் எடுக்கப்பட்டதும் 3வதாக என்ன நடக்கின்றது? சித்தத்திடம் போகின்றது. சித்தம்தான் பழைய தகவல்களை கொடுக்கின்றது. அந்த தகவலை எடுத்து, வந்த தகவலையும் வைத்து புத்தி அதை நிச்சயிக்கின்றது. எது சரி, எந்த தகவலை நாங்கள் சித்தத்தில் பதிக்க பண்ணலாம், அல்லது பழைய தகவல் தான் உண்மையா, இது ரெண்டையும் வைத்து ஒரு முடிவை ஆன்மாக்கு கொடுக்கின்றது. இந்த 3வது நிலையை தன் வேதனை காட்சி என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். இவையெல்லாம் கலைச்சொற்கள் தான். உங்களுக்கு ப்ரோசஸ் ஏற்கனவே விளங்கிவிட்டது. இந்த கலைச்சொற்களை மனனம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கேயாவது படிக்கும் போது இந்த கலை சொற்கள் வரும்போது உங்களுக்கு அது என்னவென்று விளங்கும். நான்கு காட்சி நிலைகள் பொருளை அறிவதற்கு. முதலாவது காட்சி நிலை என்னவென்று சொன்னோம், வாயில் காட்சி. பொறிகளால் எடுத்தவுடன் வரும் காட்சி வாயில் காட்சி. அது மனதளவுக்கு வந்தவுடன் மானத காட்சி. அது மூன்றாம் நிலைக்கு சித்தத்திற்குள் வந்தவுடன் தன் வேதனை காட்சி. இன்னும் ஒரு காட்சி இருக்கின்றது. இவ்வளவுதான் உள் கருவிகளால் நடைபெறும் காட்சி. நான்காவது காட்சி யோக காட்சி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த இடத்தில் தான் போன வகுப்பில் நிற்பாட்டினோம். இந்த யோக காட்சிக்கு எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த யோக காட்சியினுடைய விளக்கம் என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் இந்த 36 தத்துவம் 36 கருவிகளையும் வென்றதுடன் கிடைக்கும் விடயம்தான் யோக காட்சி. ஏன் எங்களுக்கு யோக காட்சி தேவை என்று பார்த்தால், ஓ யோக காட்சியின் உன்னதம் என்னவென்று பார்த்தால், இந்த கருவிகளால் கிடைக்கப்படும் காட்சிகள் ஓ செயல்கள் என்ன கிடைத்தாலும் கருவிகளால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது, காலத்துக்கு உட்பட்டது. அதுதான் எங்களுடைய உடலும். நாங்கள் கால நேரங்களுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே இந்த யோக காட்சியின் மகிமை என்னவென்றால், இந்த 36 தத்துவங்களையும் வென்றவுடன் கிடைக்கும் காட்சிதான் யோக காட்சி. அதுதான் அருளாளர்கள், சித்தர்கள், மகா அவதார் அவர்களுடைய நிலைகள். அதாவது இந்த யோக காட்சி என்று என்னவென்று சொல்வதென்றால், இந்த கருவிகளால் செய்வதை எல்லாவற்றையும் யோக முறையில் கருவிகள் இல்லாமல் காண்பது, மூக்கில்லாமல் மணப்பது, காதில்லாமல் கேட்பது, கண் இல்லாமல் பார்ப்பது, அப்படியே சொல்லிக்கொண்டு போங்கள் ஒவ்வொரு கருவிக்கும். அதுதான் யோக நிலை, அதுதான் யோக காட்சி என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த யோக காட்சிக்கு செல்வதற்கு உங்களுக்கு செயல்முறை பயிற்சி தேவை. அந்த செயல்முறை பயிற்சி தான் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் சத்குரு கிரியா பாபாஜி அருளி செய்த உயர்நிலை பயிற்சி. நாங்கள் செய்யும் தேக அபியாசம் அல்ல. தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல், இந்த ஐந்தையும் வென்ற பின் வரும் நிலைதான் இந்த தத்துவங்களை வென்ற நிலை. ஆகவே அந்த அளவுக்கும் இப்போது தெரிந்திருந்தால் போதும். இது நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய விடயம். பாபாஜியின் அருளினால் அந்த யோகம் கிடைத்திருக்கின்றது. பாபாஜியின் அருளினால் பரம்பொருளுடன் ஏற்பட்ட தொடர்பில் இப்போது சைவ சித்தாந்த அறிவு கிடைக்கின்றது. அறிவு கிடைத்து விட்டது, செயல் கிடைத்து விட்டது. அறிவை எடுத்து செயலில் செயலாற்றி இறுதி நிலையை நாங்கள் அடையலாம். அதுதான் எங்களுடைய முடிவு. அது இந்த பிறப்போ எந்த பிறப்போ நாங்கள் அதை அடைவோம். ஆகவே கிரியா சாதகர்கள் எல்லோரும் ரெண்டு படிநிலைகளை எடுக்கக்கூடியவர்களாக இந்த உடலில் இருக்கின்றார்கள். அறிவையும் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய செயல்முறைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கின்றார்கள். இந்த இரண்டையும் வைத்து அவர்கள் சாதனையை நன்றாக செய்து கொண்டு வந்தால், இந்த சாதனைகள் எல்லாம், இந்த சூட்சும உடலுக்குரிய சாதனைகள் எல்லாம், காரண உடலுக்குரிய சாதனைகள் எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஆன்மாவுடன் எடுத்து செல்லப்படப் போகின்றது. ஆகவே நேரத்தை விரயமாக்காது, ஒரு சிறிய நேரமாவது உங்களுடைய ஆன்மாவுக்குரிய பயிற்சிகளில், ஆன்ம ஈடேற்றத்துக்குரிய பயிற்சிகளில் இறங்குங்கள். அவை உங்களுக்கு பல புறப்புகள் எடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு தேவையான ஆன்ம ஈடேற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் சத்குரு கிரியா பாபாஜியின் முழக்கம். அதைத்தான் எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொல்லித்தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 36 தத்துவங்களையும் ஒன்ற நிலைதான் யோக காட்சியாக, நாலாவது காட்சியாக காட்சி நிலைகளில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை சென்ற வகுப்பின் இறுதியில் பார்த்தோம். இன்று நாங்கள் இன்னொரு அடுத்த நிலைக்கு செல்ல போகின்றோம். இந்த 36 தத்துவங்களில் இப்போது ஆன்ம தத்துவங்களை முழுமையாக 24 தத்துவங்களையும் பார்த்து விட்டோம். 5 பஞ்சபூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 செயற்கருவிகள், 5 அறிக்கருவிகள், 20, 4 உட்கருவிகளோ அந்தர்கரணங்கள், 24. இப்போது இது எங்கிருந்து வந்ததென்று பார்க்க வேண்டும். அதுக்கு பேராசிரியர் நல்ல உவமானம் ஒன்று தருகின்றார். அந்த உவமானத்திலிருந்து தொடங்கினால் அது எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இது நாளாந்தவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விடயம். நாங்கள் இருந்து இப்போது இந்த லெக்சரையே எடுப்போம். எங்களுடைய சத்சங்கத்தை பலரும் இந்த சத்சங்கத்தை உலகளாவிய முறையில் கேட்கின்றார்கள். லைவாக எங்களுடைய சங்கத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை பேர் இந்த சத்சங்கத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் சந்தோஷத்துடன்? எத்தனை பேர் உங்களுடைய மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஏன் நடக்கின்றது? நீங்கள் இந்த மண்டபத்தில் தான் இருக்கின்றீர்கள், அல்லது இந்த விடயத்தை ஜூம் மூலம் வீட்டில் இருந்து கேட்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய மனம் இதில் இல்லாவிட்டால் அது உங்களுக்குள்ளே உள்வாங்கும் தன்மையை குறைக்கும், அவ்வளவுதான். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த பொறி அதை கேட்கின்றது, ஆனால் மனம் என்ன செய்கின்றது? மனம்தான் சொல்கின்றது, நான் கண்ணால் வந்ததை எடுக்கட்டா, காதால் கேட்டதை எடுக்கட்டா, மூக்கால் மனதத்ததை எடுக்கட்டா, உடலால் தொட்டதை எடுக்கட்டா, அல்லது வாய்மொழியால் வர்றதை எடுக்கட்டா, மூக்கால் வர்ற மனத்தை எடுக்கட்டா என்று இந்த 5 பொறிகளில் இருந்து வரும் விடயத்தை, ஏதாவது ஒரு விடயத்தைத்தான் மனம் பற்றும். மற்றும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வரவிடாது, மடக்கிக் கொள்ளும். ஆனால் அந்த பொறிகளின் தன்மையால் மற்றதுகள் வந்து கொண்டிருப்பது ஓரளவு புரியும், ஆனால் உள்வாங்க முடியாது. ஏனென்றால் மனம் எடுத்து சித்தத்திட்டை கொடுத்தது தனக்கு விரும்பிய ஒன்றைத்தான். ஆகவேதான் நீங்கள் வகுப்பில் இருந்தாலும் சில நேரம் உள்வாங்க மாட்டீர்கள். ஆகவே இது உள்நோக்கி நடக்கும் ஒரு ப்ராசஸ். இந்த உள்நோக்கி நடக்கும் ஒரு ப்ராசஸுக்கு என்ன காரணம்? அதை பார்த்தோம் என்றால் இதற்கு அடுத்த நிலை என்னவென்று விளங்குகின்றது. அதாவது இந்த ஆன்ம தத்துவங்கள் முழுத்தலும் 3 குணங்களில் இருந்து செயல்படுகின்றது. முக்குணங்கள் என்று முந்தி படித்திருக்கின்றோம். இப்போதுதான் அதை கொண்டு வந்து இங்கு பொருத்தப் போகின்றோம். எல்லா மனிதர்களுக்கும் 3 குணங்கள் உண்டு. மனிதர்கள் மாத்திரமில்லை, எல்லா உயிர்களுக்குமே 3 குணங்கள் உண்டு. இந்த 3 குணங்கள் யாவன? சத்துவம், ரஜோ, தபோ, தமோ குணம். ஆகவே இந்த 3 குணங்களும் எங்களுடைய உடலில் சம அளவிலேயே தரப்பட்டிருக்கின்றது. ஒரு சத்துவ குணம் என்பது ஒரு சாத்வீக குணம், ஒரு மிகவும் அருமையான ஒரு மௌனமான நிலைக்குரிய குணம், சாத்வீகம், அமைதிக்குரிய குணம். ரஜோ குணம் என்பது ஒரு செயல் ஆற்றும், விறுவிறுப்பாக செயலாற்றும் ஒரு குணம், அதை மிருக குணம் என்றும் சொல்லலாம். தமோ குணம் என்பது ஒரு சோம்பல் தன்மை வாங்கிய குணம். இந்த 3 குணமும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுளால். அந்த குணத்தில் இருந்துதான் இந்த ஆன்ம தத்துவம் வருகின்றது. குண தத்துவத்தில் இருந்து ஆன்ம தத்துவம் வருகின்றது. ஆகவே இந்த குண தத்துவத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த ஆன்ம தத்துவத்தில் நாங்கள் படித்த இந்த 20 கருவிகளும் ஒளிக்கருவிகளும் இந்த குணம் சார்ந்ததாக இருக்கின்றது. அதில் சத்துவ குணத்தில் அறிகருவிகளும், ரஜோ குணத்தில் செயல் கருவிகளும், தமோ குணத்தில் தன்மாத்திரையும் பஞ்சபூதங்களுமாக அமைந்திருக்கின்றது இந்த இறைவனின் செயல்முறை திட்டத்தில். ஆகவே ஒரு உயிரில் இந்த 3 குணமும் இருக்கும்போது நீங்கள் நல்லொரு பக்குவ நிலைக்கு வந்துட்டால் கூட, நீங்கள் இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இறை திருவடியை அடையும் வரை இந்த குணத்தின் தாக்கம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த 36 தத்துவங்களை கடந்து வரும் வரை. அதனால் தான் தவ முனிகளாக இருக்கலாம், சித்தர்களாக இருக்கலாம், இந்த நிலையை இறுதி நிலையை அவர்கள் அடையும் வரைக்கும் அவர்கள் சித்த நிலையில் இருந்தாலும் சில நேரம் கோபித்து விடுவார்கள், கோபம் வந்துவிடும். அது எங்கிருந்து வருகின்றது? ரஜோ குணத்தில் இருந்து வருகின்றது. ஆகவே இந்த குணங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு செயலில் நாங்கள் ஈடுபடும் போதும் எந்த குணம் மேலோங்கி நிற்கின்றதோ அந்த குணம்தான் செயலில் இருக்கும் என்பதுதான் இங்கு உண்மை யதார்த்தம். அதனால்தான் நீங்கள் இந்த வகுப்பில் இருக்கும் போது கூட இதை உள்வாங்காத நிலையில் இருந்தீர்கள் என்றால் ஒரு சிறிய நேரத்திற்கு, அதற்குரிய காரணம் என்ன? இப்போது படித்து விட்டோம், மனம் இங்கிருந்து வேண்டுவதற்கு மடக்கு பாலத்தை போட்டுவிட்டு உங்களை வேறு ஒரு இடத்தில் பிஸியாக வைத்திருக்கின்றது, பாலத்தை துறந்து விட்டு. ஆகவே மனம் அங்கிருந்து உங்களுடைய சிந்தையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, உங்களுடைய உடல் இங்கிருந்து செவியால் இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றது, ஆனால் அது உள்ளுக்கு ப்ரோசஸிங்குக்கு போகவில்லை. ஆகவே தான் நீங்கள் உள்வாங்கவில்லை. இதை நாங்கள் அந்த காலத்தில் பாடசாலைகளில் படிக்கும் போது கூட இந்த மூன்று குணத்தையும் ஒரே நாளில் பாடசாலை மாணவர்களாக இருந்து உணர்ந்திருக்கின்றோம். காலையில் பாடசாலை போனால் ஒரு 8 பாடங்கள் நடக்கும் மாலை வரை. காலையில் நாங்கள் மிகவும் படிக்கும் திறன் கூடியவர்களாக இருப்போம், ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்திற்கு. ஏனென்றால் அந்த நேரம் எங்களுக்கு சத்துவ குணம் வேலை செய்து கொண்டிருக்கும் என்பதுதான் அங்கு உண்மை. மதிய நேரம் வரப்போகுதென்றவுடன் ரஜோ குணம் தொடங்கிவிடும். பாடசாலை மாணவர் என்னுடைய வாழ்க்கையை வச்சே ஒரு உதாரணமாக சொல்லுகின்றேன். ஏனென்றால் சாப்பாட்டு நேரம் வரப்போகின்றது, அதற்கு மேலாக விளையாட்டு நேரம் வரப்போகின்றது, எங்களுடைய உடல் ஆக்டிவ் ஆகிவிடும். உடனடியாக சாப்பிட்டு மைதானத்திற்கு போய் விளையாட வேண்டும், அந்த விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்று எல்லாம் எங்களுடைய சுறுசுறுப்புத்தன்மை வந்துவிடும். அந்த நேரம் ரஜோ குணம் வேலை செய்யும். இதெல்லாம் முடிந்து மதிய இடவேளை எல்லாம் முடிந்து படிக்க வந்திருந்தவுடன் கடைசி 2 மணித்தியாலம் எங்களுக்கு தமோ குணம் வேலை செய்ய தொடங்கிவிடும், சோம்பல் பிடித்துவிடும். அந்த நேரத்தில் எவ்வளவுதான் படித்தாலும் தலைக்குள் போகாது. ஆகவே அதை நல்ல உதாரணமாக நீங்கள் எல்லோரும் உணர்ந்து பார்க்கலாம், உங்களுடைய லைஃப்லேயே அந்த பாடசாலை பருவத்தை, ஒரே நாளில் அந்த மூன்று குணமும் எப்படி வேலை செய்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் உணரலாம். அதே போல்தான் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடமும், சாரி, ஒவ்வொரு செயலிலும் இந்த குணங்கள் பிரதிபலிக்கும் தன்மையை பொறுத்தே, அது உங்களுடைய உள்வாங்கும் தன்மையை பொறுத்தது. அதே நேரம் நான் இவ்வளவு நேரமும் இங்கு இந்த லெக்சரை சத்துவ குணத்தில் இருந்து பாபாஜியின் அருளினால் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் சத்துவ நிலையில் இருந்து கொடுப்பதற்கும் ரஜோ நிலையில் இருந்து கொடுப்பதற்கும் தமோ நிலையில் இருந்து கொடுப்பதற்கும் இருக்கிற வித்தியாசத்தையே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தால். ஏனோ தானோ இந்த லெக்சரை முடிக்க வேண்டும், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது, ஏதாவது பேசி முடித்து விடுவோம் என்று பேசினேனே இருந்தால், எனக்கு இப்போது தமோ குணத்தில் நான் இருக்கின்றேன், ஆர்வமற்ற நிலையில், அல்லது பேசிக்கொண்டே இருக்கின்றேன், எல்லா இடமும் உங்களை கூட்டிக் கொண்டு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அது ரஜோ குணத்துக்குள்ளும் வந்துவிடும். அதே நேரம் ஆன்மீகத்துக்குள் உங்கள் எல்லோரையும் ஈர்க்கும் சக்தியில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் பாபாஜியின் அருளால் அது சத்துவ குணத்தில் இருந்து செயல்படுகின்றது. அப்போதுதான் அறிவு விளங்குகின்றது பாபாஜியின் அருளினால். நான் மாத்திரம் அதை செய்தால் காணாது, நீங்கள் கேட்பவர்களும் சத்துவ குணத்தில் இருந்தால்தான் அது 100% உங்களுக்கு வந்து சேரும் என்பதுதான் யதார்த்தம். நான் சத்துவ குணத்தில் இருந்து பேசும்போது நீங்கள் தமோ குணத்திலோ ரஜோ குணத்திலோ இருந்தால் அந்த வகுப்பில் அது உங்களை வந்தடையாது. ஆகவே இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே சைவ சித்தாந்தம் என்று சொல்வது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய ஒரு நூல். அதிலிருந்து கிடைக்கும் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான விடயங்கள். அதிலிருந்தும் கிடைக்கும் விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மீளாய்வு செய்வதற்கு அறிவு நிலையில் இருந்து மீளாவை செய்வதற்கு உதவும் விடயங்கள். ஆகவே இந்த சைவ சித்தாந்தத்தை ஒவ்வொரு வகுப்பிலும் நினைவு கூறுகின்றேன். உங்களுக்கு கிரியா யோகமோ ஆன்மீகமோ அவ்வளவு, நீங்கள் அந்த நிலையில் இன்னும் மேலே வராவிட்டால் கூட உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்காகவது இந்த சைவ சித்தாந்தம் 100% உதவி செய்யும். அதை செயல்படுத்துவதற்குத்தான் கிரியா யோகம் தேவை. ஆனால் அந்த அறிவை பெறுவதற்கு அந்த யோகம் தேவையில்லை. ஆனால் அந்த அறிவை பெற்றவுடன் கிரியா யோகத்தின் அருமை அப்போதுதான் உங்களுக்கு புலப்படும். ஆகவே பாபாஜி அவர்கள் எங்களை கருவியாளராக பாவித்து இந்த விடயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் சிறிது சிறிதாக. ஆகவேதான் இந்த வகுப்புகளை மீளாய்வும் செய்து மீட்டலும் செய்து மிகவும் நேரம் எடுத்து நாங்கள் படித்து கொண்டு போக இருக்கின்றோம். ஏனென்றால் இது படித்துவிட்டு மூட்டி மூடி வைப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் மீளாய்வு செய்ய வேண்டும். அதை நான் வகுப்பில் அரவாசி நேரம் அதை போன வகுப்பில் படித்ததை மீளாய்வு செய்தேன் என்றால் மீட்டல் செய் சாரி மீளாய்வில்லை மீட்டல் செய்வேன் என்றால் அது உங்கள் எல்லா சாதகர்களுக்கும் அது இன்னும் உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அதை சிந்திப்பதற்கு. ஆகவே நாங்கள் இப்போது எங்கு நிற்கின்றோம்? ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் 24 கருவிகளை பார்த்து இந்த ஆன்ம தத்துவமானது குண தத்துவத்தில் இருந்து வந்தது என்பதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆன்ம தத்துவத்தில், அதாவது இந்த பிரகிருதி மாயை, மாயை மூன்று வகைப்படும். அந்த மூன்று மாயைக்குரிய தத்துவங்கள் தான் மூன்று தத்துவங்கள். சுத்த மாயையில் இருந்து வந்தது சுத்த தத்துவம் 5, அசுத்த மாயையில் இருந்து வந்தது வித்யா தத்துவம் 7, பிரகிருதி மாயையில் இருந்து வந்தது ஆன்ம தத்துவம் 24. ஆகவே உங்களுக்கு இந்த மூன்று மாயை பெயர்களும் மூன்று தத்துவ பெயர்களும் தெரிந்திருக்க வேண்டும். இனி இந்த ஆன்ம தத்துவம் 24, இது எங்கிருந்து வந்தது, இது காரியமாக செயல்படுகின்றது என்றால் இதற்குரிய காரணம் எங்கே என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக அது வித்யா தத்துவத்தில் இருக்கும் ஒரு தத்துவமான கலை தத்துவத்தில் இருந்து வருகின்றது. அந்த கலை தத்துவத்தை பற்றி முதல் பார்த்திருக்கின்றோம் முதலாவது மீட்டல் வகுப்பில், சொல்ற முதலாவது எங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில் விரிவாக பார்க்கவில்லை. கலை என்றால் செயல். ஆகவே அந்த செயல் வித்யா தத்துவத்தில் 7 தத்துவத்தில் ஒரு தத்துவமான கலை தத்துவம் செயல் தத்துவத்தில் இருந்துதான் இந்த 24 கருவிகள், ஆன்ம தத்துவ கருவிகள் தோன்றுகின்றன. அதில் முக்கியமாக இந்த பிரகிருதி மாயையில், இந்த பிரகிருதி மாயை எங்கிருந்து தோன்றுகின்றது என்று பார்த்தால் அகங்காரத்தில் இருந்து புறப்படுகின்றது. இந்த அகங்காரம் என்பது கலை செயல் தத்துவத்தில் இருந்து இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் உங்களுக்கு தந்த அட்டவணையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பின்புற கீழ்ப்புறத்தில் இருந்து மேலாக இப்போது நாங்கள் கலையில் இருந்து இந்த ஆன்ம தத்துவங்கள் வந்திருப்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இன்றைய வகுப்பின் பின். அதைவிட இந்த குண தத்துவங்கள், குணத்தினால் ஆனது ஆன்ம தத்துவம் என்பதும் உங்களுக்கு அதில் படிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போது நாங்கள் எங்களுடைய பிரகிருதி மாயை எங்கிருந்து வந்ததென்று பார்த்தால் கலை தத்துவம் வித்யா தத்துவத்தில் இருக்கும் 7 தத்துவத்தில் ஒரு தத்துவமான கலையில் இருந்துதான் இந்த பிரகிருதி மாயை வந்திருக்கின்றது என்பது தெரிகின்றது. ஆகவே இந்த பிரகிருதி மாயையில் இருக்கும் தத்துவங்கள் எல்லாம் காரியங்களாக செயல்படுகின்றன. எதற்கு? கலை தத்துவம் காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சைவ சித்தாந்தத்தில் எல்லாம் காரண காரியங்களாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகின்றோம். ஆகவே உங்களுடைய அட்டவணையை இன்று இந்த வகுப்பை மீட்டல் செய்யும் போது எடுத்து முன்னால் வைத்துவிட்டு இவற்றை பாருங்கள், நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தை கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டிருந்தேன். சிறிது சிறிதாக தெளிவு நிலை கூடி கொண்டு வருவதை உணரக்கூடியதாக இருந்தது. மீண்டும் காணொளியை இறுதி நிலை வரும் வரையும், அதாவது இலக்கை அடையும் வரையும் தொடருவேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. ஓம் கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் நாங்கள் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்திய சத்சங்கத்துல 36 தத்துவங்களுக்கு வினா விடை மாறி சில பதில பாபாஜி மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்க திருப்பி 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 படிக்க 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 படிக்கதான் உங்களுக்கு ஞான உதயமே வரும், அறிவும் விளக்கம் வரும், ஞானமும் உங்களுக்கு புலப்படும். அதனால திருப்பி 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 அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. நீ கேட்டுட்டோம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் என்ற ஒரு விஷயம் கிடையாது, இது ஞான வேள்வி. அப்பப்ப நம்ம தீ மூட்டி எரிய விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி அதை படிக்கிறோம். இந்த தத்துவங்களை 36 தத்துவங்களுக்குள்ள விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அதனால ரவ கூட அஞ்சாம அது மேல நம்பிக்கை வச்சு நல்லா அதை ஆழ்ந்து சிந்திச்சு அதை உள்வாங்கி பாருங்க. உங்களுடைய சாதனாவுக்கு அவ்வளோ உதவியா இருக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அதுதான் உண்மை, அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயமும் கூட. நன்றி கார்த்திகேயனையா, அதை மீண்டும் நன்றாக தொகுத்து அதை மக்களுக்கு அதை அவர்கள் தொடர வேண்டும், இந்த முறையில் அதை அணுக வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பாபாஜியின் அருளினால் சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.